நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
சென்னை உயர் நீதிமன்ற வழக்குரைஞரும் மனித உரிமைகளுக்காக போராடுபவரும் தமிழ் வழக்குரைஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பை நிறுவியருமான ஜான்சன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம்.
திருச்சியிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சிலர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று செய்தி வழியாக அறிந்தோம். இதன் பின்னணி என்ன என்று எமது நேயர்களுக்கு சற்று விளக்குவீர்களா?
தமிழ்நாட்டில் திருச்சியில் மத்திய சிறை வளாகத்தில் சிறப்பு முகாம் என்ற ஒரு முகாம் இயங்கி வருகிறது. இந்த சிறப்பு முகாம் என்பது இந்தியாவினுடைய அயல்நாட்டவர் சட்டம் பிரிவு 3(2)(e)-இன்படி அயல்நாட்டைச் சேர்ந்தவர்களை அவர்களுடைய நடமாட்டத்தை தடுத்து வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. இது 1990 ஆரம்பிக்கப்பட்டது. முதல் சிறப்பு முகாம் வேலூர் கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் செங்கல்பட்டு, செய்யாறு, திருச்சி துறையூர், திருவையாறு, பழனி, மூத்தமல்லி, இப்படி பல்வேறு இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது திருச்சியில் மட்டும் இந்த சிறப்பு முகாம் இயங்கி வருகிறது. இந்த சிறப்பு முகாமில் அயல் நாட்டவர் எவர் ஒருவர் சட்டத்தை மீறும் பொழுது அல்லது அவரை தடுத்து வைக்க அரசு நினைக்கும் பொழுது இந்த சிறப்பு முகாமில் அடைக்கலாம். புலம்பெயர் தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30 வாழ்ந்து வருகிறார்கள். தங்களை அகதிகளாக பதிவு செய்திருக்கிறார்கள். 2 பதிவுகள் உள்ளன, அகதி பதிவு, வெளிப்பதிவு. அவ்வாறு பதிவு செய்து இந்தியாவில் மனைவி மக்களோடு வாழ்ந்து வருகின்ற ஈழத்தமிழர்கள் கிட்டத்தட்ட 80,000-1,00,000 அளவில் இருக்கிறார்கள். அதுபோக இந்திய பெண்களை திருமணம் முடித்த ஈழத்தமிழர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறு பன்னெடுங்காலம் இந்தியாவில் ஒரு பதிவு செய்து நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படும் பொழுது, அந்த குற்றச்சாட்டின் பேரில் எங்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கும் பொழுது, அந்த வழக்கின் பேரில் பிணையில் விடுதலை பெற்று சிறையில் இருந்து வரும் பொழுதோ அல்லது அந்த வழக்கின் பொருட்டு சிறையிலிருந்து தங்களை நிரபராதி என நிரூபித்து விடுதலை பெற்று சிறையிலிருந்து வெளியே வரும் பொழுதோ, ஒருவேளை அந்த வழக்கில் ஏதாவது நீதிமன்றத்தால் ஒரு தண்டனை வழங்கப்பட்டு அந்த தண்டனையை கழித்து அவர்கள் சிறையிலிருந்து வெளியில் வரும்போதோ மீண்டும் அவர்களை கைது செய்து சிறப்பு முகாம் என்ற இந்த முகாமில் அடைக்கின்ற நிகழ்வுகள் தொடர்ந்து 12 நடந்து வருகிறது. இந்த முறை மனித உரிமைகளுக்கு எதிரானது. காரணம், நீங்கள் அயல்நாட்டவர்களுடைய நடமாட்டங்களை தடுப்பதற்காக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இது போன்ற ஒரு சட்டத்தை ஒரு நாட்டில் இனரீதியான காரணங்களுக்காக கடல் கடந்து, எல்லைகள் கடந்து, புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற அகதிகளாக தங்களை பதிவு செய்த மக்கள் மீது பிரயோகிக்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கைகள் நெடுங்காலம் எழுப்பப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டினுடைய சிறப்பு முகாம், திருச்சி சிறப்பு முகாமிலே ஈழத்தமிழர்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 2 தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள். எவ்வித பயனும் இல்லை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்களிடமும் கோரிக்கையை வைத்தார்கள். கோரிக்கைகளை வைத்து ஒரு 20 தொடர் உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தினார்கள். உள்ளிருப்பு போராட்டத்தினுடைய 20 கழித்து தமிழ்நாடு மறுவாழ்வுத்துறையினுடைய ஆணையர் சிறப்பு முகாமுக்கு சென்று இன்னும் 1-2 உங்கள் அனைவரையும் விடுதலை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை நம்பி அவர்கள் போராட்ட தங்களை கைவிட்டார்கள். அதற்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டுடைய மறுவாழ்வுத்துறை அமைச்சர் திரு மஸ்தான் அவர்கள் திருச்சி கொட்டப்பட்ட முகாம் சென்று, நாங்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் யாரையும் வலியுறுத்தி இலங்கைக்கு அனுப்ப மாட்டோம், தமிழர் நலன்களை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுப்போம் என்றெல்லாம் பேட்டிகள் அளித்திருந்தார். இதன் பின்னரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மீண்டும் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். அரசு கண்டுகொள்ளாத நிலையில் ஒரு சில ஈழத்தமிழர்கள் அங்கு அடைக்கப்பட்டிருந்தவர்கள் உணர்ச்சி மேலீட்டில், உணர்ச்சி கொந்தளிப்பில் என்ன செய்வது என்று அறியாமல் அல்லது ஒரு கையறு நிலையில், இனிமேல் நமக்கு தீர்வே இல்லையா, இங்கேதான் இருந்து மடிய வேண்டுமா என்ற நிலையில் ஒருவர் வயிற்றை கிழித்துக் கொண்டார், 3 கழுத்தை அறுத்துக் கொண்டார்கள், 3 மரத்தில் ஏறி தூக்கில் தொங்குவதற்கு முயற்சிகளை செய்தார்கள், ஒரு சிலர் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தூக்க மாத்திரைகளையும் உட்கொண்டு கிட்டத்தட்ட 20 தற்கொலைக்கு முயன்றார்கள். எனவே அங்கு ஒரு பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து அரசியல் தலைவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் பல்வேறு முறையீடுகள் எம்மை போன்றவர்களால் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் போராட்டங்களையும் நடத்தி வருகிறது. சிறப்பு முகாம் பிரச்சனையை முழுமையான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பது எங்கள் கருத்து. இது இந்திய நடுவண் அரசனுடைய சட்டமாக இருந்தாலும் சிறப்பு முகாமை நடத்துகின்ற பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது, அதில் முடிவெடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது. எனவே தமிழக அரசு இதில் விரைவில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எமது கருத்தாக இருந்து வருகிறது.
இப்படியான சிறப்பு முகாம்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இயங்குகிறதா அல்லது இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலும் இயங்குகிறதா?
வடஇந்திய பகுதிகளில் அயல் நாட்டவர்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளம், பர்மா இப்படி அண்டை நாடுகளைச் சேர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து வருவது இருக்கிறது. அதன் அடிப்படையில் டெல்லி போன்ற பகுதிகளிலும் இன்னும் சில பகுதிகளிலும் இந்த சிறப்பு முகாம் அயல் நாட்டவர் சட்டம் 3(2)(e)-இன்படி அந்தந்த மாநில அரசுகளால் நடத்தப்பட்டு வருவது உண்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சிறப்பு முகாம் நடைமுறை என்பது 1990 கொண்டு வரப்பட்டது. அந்த 1990 கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் அந்த காலத்திலே தமிழ்நாட்டில் இலங்கையைச் சேர்ந்த தமிழீழத்தைச் சேர்ந்த பல்வேறு போராளி இயக்கங்கள் இங்கு இயங்கிக் கொண்டிருந்தார்கள். 90 பின்னர் குறிப்பாக இலங்கையிலே இந்திய அமைதிப்படைக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் முற்றிய பின்னர் இந்த போராளி இயக்கங்களின் மீதான நடவடிக்கைகள் சற்று இறுக்கமாக்கப்பட்டன. எனவே சிறப்பு முகாம் என்பது இலங்கையிலிருந்து வந்து போராளி இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கானது, சாதாரண முகாம் என்பது பொதுவான மக்களுக்கானது என்று கூறித்தான் அந்த சிறப்பு முகாம் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏதாவது ஒரு போராளி இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கை கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டு அவர்களை பிணையில் விடுதலை பெறும் பொழுது அவர்களை வெளியில் செல்ல அனுமதிக்காமல் இவர்கள் சிறப்பு முகாமில் அடைத்து விடுவார்கள். எனவேதான் அந்த காலகட்டத்தில் வேலூர் கோட்டை முகாமில் இருந்து சுரங்கம் தோண்டி ஈழத்து போராளிகள் தப்பித்து சென்ற நிகழ்வுகள் கூட நடந்தன. சிறப்பு முகாமை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் நடந்தன. அப்பாவி ஈழத் தமிழர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஊறி பெரும் போராட்டம் நடந்த போது அந்த போராட்டத்திற்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அதில் 2 ஈழத் தமிழர்கள் இறந்து போன நிகழ்வுகளும் கூட நடந்தன. அன்றைய தமிழக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறப்பு முகாமில் ஈழத் தமிழர்களை அடைக்க மாட்டேன் என்று உறுதி கூறினார். எனவே சிறப்பு முகாம் நடைமுறை என்பது இந்திய அயல்நாட்டவர் சட்டத்தின்படி நடத்தப்படுகிறது. அந்த சட்டம் நடுவர் அரசினுடைய, இந்திய ஒன்றிய அரசினுடைய சட்டம். அந்த சட்டத்தின்படியான நடவடிக்கைகளை அந்தந்த மாநில அரசு செய்து வருகிறது. சில மாநிலங்களில் சிறப்பு முகாம்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள், இந்த இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவர்களே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 10-15 பேர் தற்பொழுது சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்ததே இந்தியாவில், புலம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழர்களுக்கு இந்தியாவில் பிறந்தவர்கள் இன்று சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பு முகாமை இழுத்து மூடுங்கள் என்று சொல்வதை விட அந்த அயல்நாட்டவர் சட்டமே கூடாது என்று சொல்வதை விட அதற்கு அப்பாற்பட்டு நாம் என்ன சொல்கிறோம் என்றால் புலம்பெயர்ந்து வருகின்ற ஈழத்தமிழர்கள் தங்கள் தொப்புள் கொடி உறவுகள் இருக்கிறார்கள், இங்கு தாய் தமிழ்நாடு நம்மளை அரவணைக்கும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடு வருகிறார்கள். வந்த இடத்தில் அவர்கள் முகாம்களிலே வெளிப்பதிவு என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குற்ற வழக்குகளை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் பெரிய போராளி இயக்க வழக்குகள் இருந்தன. இன்று திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற 80 பேரில் யாருக்கும் மிகப்பெரிய வழக்குகள் கிடையாது. கரவச்சீட்டு வழக்குகள், அயல்நாட்டவர் சட்ட வழக்குகள், ஒரு சில இது போன்ற வழக்குகள் தான் இருக்கின்றன. எனவே இந்த வழக்குகளை காரணம் காட்டி ஒருவரை சிறப்பு முகாமில் அடைக்க வேண்டிய தேவை இல்லை என்றுதான் நாம் சொல்கிறோம். புலம்பெயர்ந்து வருகின்ற ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள், அகதி முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களே இந்த சிறப்பு முகாம் போன்ற நடைமுறையில், ஏன்னா தாய் தகப்ப இங்கேதான் இருக்காங்க, மனைவி மக்கள் இங்கேதான் இருக்காங்க, அவங்களை பிடிச்சி நம்ம சிறப்பு முகாமில் போடுறதுங்கிறது ஒரு மனித உரிமைகளுக்கு எதிரானது. இந்திய அரசை பொறுத்தவரையில பன்னாட்டு அகதிகளுக்கான உடன்படிக்கை 1951 மற்றும் நெறிமுறைகள் 1968 கையெழுத்திடவில்லை. எனவே அதை மட்டுமே அவர்கள் தங்களுக்கு சாக்காக வைத்து கொண்டு சிறப்பு முகாம் நடைமுறையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது தவறானது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அகதிகள் சட்டத்தில் நீங்கள் கையெழுத்திடவில்லை என்ற ஒரே காரணத்தினாலேயே புலம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழ் ஏதிலிகளை நீங்கள் சட்டவிரோத குடியேறிகள் என்றோ அயல்நாட்டவர் என்றோ இந்த அயல்நாட்டவர் சட்டத்தின்படி சிறப்பு முகாமில் அடைப்பது என்பது உலகளாவிய மனித உரிமை சட்டங்களுக்கு, மனித நேயத்திற்கு, மனித மாண்புக்கு எதிரானது அப்படின்னு நம்ம கருத்து தெரிவிக்கிறோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் தமிழ்நாட்டில் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிறப்பு முகாம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்குரைஞரும் மனித உரிமைகளுக்காக போராடி வருபவரும் தமிழ் வழக்குரைஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பை நிறுவியவருமான ஜான்சன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். தற்பொழுது திருச்சியில் மட்டும்தான் இந்த சிறப்பு முகாம் இயங்குகிறதா அல்லது வேறு இடங்களிலும் இருக்கிறதா?
தற்பொழுது திருச்சியில் மட்டுமே இருக்கிறது. ஒவ்வொரு சிறப்பு முகாமாக மூடுவதும் புதிய சிறப்பு முகாமை திறப்பதும் இங்கு ஒரு நடைமுறை.
இந்த நிகழ்ச்சிக்காக நான் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பொழுது 2014 நவம்பர் மாதத்திலும் 2015 செப்டம்பர் மாதத்திலும் சிறப்பு முகாமில் இருப்பவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று செய்தி படிக்கிறேன். தொடர்ச்சியாக இவர்கள் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுவது எதை காட்டுகிறது?
அது ஒரு கையறி நிலை, அது ஒரு சமூக உளவியல் கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கணும். எப்படின்னா எல்லாருமே எங்களை கைவிட்டாங்க, 2009 வந்து அங்க இறுதி போர் முடிவு அடைஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அங்க எந்த விதமான வன்முறை சார்ந்த தீவிரவாத நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் முடிவு கொண்டு வந்துட்டோம்னு சொல்றீங்க. இங்க வந்தாச்சு, நீங்க ஒரு காலத்துல இந்த போராளி இயக்கங்களை தான் நாங்க சிறப்பு முகாமில் அடைக்கிறோம்னு சொன்னீங்க. இங்க நாங்க அகதிகளா பதிவு செஞ்சிருக்கோம். ஒரு நபர் மீது குற்ற வழக்கு உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம், அதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அப்படியே தண்டிக்கப்பட்டாலும் கூட ஒரு வழக்கிற்காக ஒரு மனிதனுக்கு இரட்டை தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உலக நியதி. அந்த அடிப்படையில எங்களை ஜெயில் போன்ற ஒரு, அது ஜெயில் தான், 250 பேர் சுத்தி ஆயுதம் தாங்கிய காவலர்கள் நிற்கிறார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மின்சார வேலிகள் அமைத்திருக்கிறார்கள், கண்காணிப்பு கோபுரங்களையும் கண்காணிப்பு கேமராக்களையும் அமைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த நிலையில வந்து நீங்க சிறப்பு முகாமுக்குள்ள இவங்களை வச்சு கொடுமைப்படுத்துறதுங்கிறது ஒரு சட்டத்திற்கு முரணானதா இருக்கு. அவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா நீதிமன்றங்கள்ல வந்து மாநில மத்திய அரசுகள் இவங்களை சட்டவிரோத குடியேறிகள்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. அஃபிடேவிட் அங்க போய் வழக்கு ஆவணம் தாக்கல் செய்யும் போது அப்ப அவங்களால அதை எப்படி கையாளுறது, எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சட்ட ரீதியான போராட்டங்களும் வந்து அவங்களுக்கு வந்து பலன் அளிக்கல அப்படிங்கிற நிலையிலையும், நம்பி வந்த இடமும் கை கொடுக்கல அப்படிங்கிற நிலையிலையும், இப்படியே வந்து வழக்குகளும் இல்லாம ஒரு மனிதன் சிறைப்பட்டு இருக்கும், வழக்குகளோடு சிறைப்பட்டு இருக்கிறவர்களே 7 ஆண்டுகளுக்கு பின்னர் மேலும் அவர்களை சிறையில் வைத்தால் உளவியல் ரீதியான பாதிப்புகள் வரும்னு சொல்றாங்க. முன் விடுதலை இன்றைக்கு பொது மன்னிப்புல ஒரு கொலை செய்த ஆயுள் தண்டனை சிறைவாசியை கூட 14 ஆண்டுகள்ல 7 ஆண்டுகள்ல விடுதலை செய்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது குற்றமே இல்லாத நபர்களை அல்லது வழக்குகளே இல்லாத நபர்களை இப்படியே அடைச்சு வச்சிருக்கும் போது தீர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க ஆளாகிறாங்க. அந்த உளவியல் பாதிப்புகள், அதுபோக அதிகாரிகள் தொடர்ச்சியா ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களை வந்து ஏமாத்துறது மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. இன்னும் 15 நாள் உங்களை விடுதலை செஞ்சிருவோம்னு ஒரு வாக்கு கொடுத்துறது, அப்ப 15 நாள் கழிச்சு விடுதலை செய்யாத போது ஒரு பெரிய ஒரு ஆதங்கமும் கோபமும் ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு உருவாகுது. அப்ப அதுல இருந்துதான் இந்த முடிவுகள் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு அரசும் ஆட்சியாளர்களும் அல்லது ஊடகவியலாளர்களும் அல்லது பொது சமூகமும் அவர்கள் ஏன் இது போன்ற தற்கொலை செய்து கொள்ளும் போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் என்பதற்கான அந்த உளவியல் காரணங்களே, அந்த சட்ட காரணங்களே, அந்த சமூகவியல் காரணங்களை புரிஞ்சுக்கணும். அது வேணும்னு திட்டமிட்டு யாரு வந்து விரும்பி தன் கழுத்தை அறுத்துக் கொள்வதில்லை, விரும்பி தன் வயிற்றை கிழித்துக் கொள்வதில்லை, விரும்பி தூக்கில் தொங்க முயற்சிப்பதும் அல்ல. இது வழி இல்லாமல் எடுக்கின்ற முடிவுகளாகவும் ஆதங்கத்தினுடைய உச்சத்துல எடுக்கிற முடிவாகவும் அரசும் ஆட்சியாளர்களும் அல்லது பொது சமூகமும் அதை புரிஞ்சுக்கிறோம்னு நான் பார்க்கறேன். அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் வந்து கையறு நிலை. எல்லாம் போச்சு, எந்த வழியுமே இல்லை. நாங்க உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம், உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம், மனு கொடுத்தோம், கோரிக்கை வைத்தோம், நீதிமன்றத்தை நாடினோம், அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தோம், ஆட்சியாளர்கள்ட்ட முறையிட்டோம், அமைச்சர்கள்ட்ட முறையிட்டோம், எதுவுமே நடக்கல. அப்ப நாங்க எதுக்குதான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு வந்துடுறாங்க. அப்ப இத வந்து ஆட்சியாளர்களும் அரசுகளும் அரசு உயர் அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் தான் இதற்கு பின்னால் உள்ள அந்த நியாயத்தை உணர்ந்து கொள்ளணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
இந்த கேட்டு கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் என்ன செய்யலாம்?
குறிப்பா புலம்பெயர் தேசங்கள்ல அந்த காலம் மாதிரி இல்ல, இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி நடந்திருக்கிறது. இந்தியா இலங்கையை தவிர ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர் தேசங்கள்ல ஓரளவுக்கு செல்வ செழிப்பாகவும் பல்வேறு உயர் மட்டங்கள்ல அறிவு புலத்துல இருக்காங்க, பல்வேறு அரசுகளுடைய உயர்மட்ட பொறுப்புகள் இருக்காங்க. இப்ப கனடாவில வந்து 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஐரோப்பிய தேசங்கள்ல அல்லது ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல வந்து தமிழர்கள் ஒரு மேம்பட்ட நிலையில அல்லது உயர் பொறுப்புகள்ல பல்வேறு பதவிகள்ல இருக்காங்க. அப்ப இந்தியா 1951, 1968 பன்னாட்டு அகதிகளுக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அகதிகளுக்கான பன்னாட்டு நெறிமுறைகள் நடைமுறைகள் எதையும் கடைபிடிக்காமல் ஒரு தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து இனரீதியான காரணங்களுக்காக ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அல்லது துரத்தப்பட்டு எல்லை தாண்டி கடல் கடந்து வந்தவர்களை ஒரு குற்றவாளிகளாக பார்க்கக்கூடாது. இது வந்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 பிரிவு 14 சொல்லப்படுது. அப்படிங்கிற போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தேசங்களில் வாழ்கின்ற தமிழர் அமைப்புகள் அல்லது அறிஞர் பெருமக்கள் அல்லது சட்ட புலமையாளர்கள் இவர்களெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் அவை போன்ற பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் ஐக்கிய நாடுகள் அவையினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு இந்த பிரச்சனையை அவங்க எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது அந்த இந்திய அரசுக்கு சில நெருக்கடிகள், இந்தியாவுடைய உயர் மட்டங்களுக்கு சில புரிதல்கள் உருவாகலாம். அதே மாதிரி அந்தந்த தேசங்களில் உள்ள இந்திய தூதரகங்கள்ல அவங்க ஒரு முறையீடாச்சும் குறைந்தபட்சம் அளிக்கலாம். எங்களுடைய மக்கள் இப்படி சிறப்பு முகாமில் அகதிகளாக பதிவு செய்தவர்களை நீங்கள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் ஏதாவது குற்றம் இழைத்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை வழங்கப்படுவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு தவறான ஒரு நடைமுறையில் அவங்க துன்புறுத்தப்படுவது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறதுங்கிறது புலம்பெயர் தேசங்களில் உள்ள தலைவர்கள், அறிஞர்கள், தமிழர் அமைப்புகள், மக்கள் வந்து இதை கோரிக்கைகளாக பன்னாட்டு மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு, ஐக்கிய நாடுகள் அவை அமைப்புகளுக்கு, இந்திய தூதரகத்திற்கு தெரிவிப்பது, ஊடகங்களில் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய பேசு பொருளாக்குவது. அப்ப சிறப்பு முகாம் குறித்த பிரச்சனையை வந்து ஊடகங்கள் வாயிலாக மிகப்பெரிய பேசு பொருளாக்குவது, இப்படி தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் பொழுது வெளியிலிருந்து அழுத்தங்கள் வரணும். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புலம்பெயர் தமிழர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் குடியுரிமை தருவோம்னு தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது புலம்பெயர் தமிழர்கள் இன்னைக்கு உலகளாவிய அளவுல வணிகத்துல இருக்காங்க. இந்தியாவுடைய திரைப்படத்துல முதலீடு செய்கின்றவர்களோட ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது வெளியிலிருந்து தமிழக அரசுக்கு கூட கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கலாம், நீங்க இதுல விரைவான முடிவுகள் எடுக்க நாங்க எதிர்பார்க்கிறோம்னு இந்த தமிழ் அமைப்புகள், தமிழர் அமைப்புகள் வந்து கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும் போது இதுல மாற்றங்கள் வரும்னு நான் நம்புறேன்.
நிறைவாக திரு ஜான்சன் அவர்களே, இந்த சிறப்பு முகாம்கள் ஏன் ஒரு பிரச்சனை என்று பலர் கருதுகிறார்கள்?
சிறப்பு முகாம் பிரச்சனை என்பது தேசிய இன உரிமைக்காக போராடிய ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் பிரச்சனையோட தொடர்புடையது. இதை வெறுமனே ஒரு அகதி பிரச்சனையாக பார்த்து ஒதுங்கி போயிட முடியாது. அப்ப இலங்கையில அவர்களுக்கான அரசியல் தீர்வுகள் கிடைக்கல, அவங்களுக்கான தேசம் என்று ஒன்று அமைய பெறல. அப்படிங்கிற போது புலம்பெயர்தல் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்னும் இலங்கையில ஒரு நல்ல ஆட்சி வந்துருச்சு, அங்க வந்து பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்ல முடியாது, ஒரு குடும்பம் அங்க ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிற போது இன்னும் கூட அங்க நெருக்கடிகளும் துன்புறுத்தல்கள் இருக்கும்போது புலம்பெயர்ந்து வருவதும் தஞ்சம் கேட்பதும் அடைக்கலம் கேட்பதும் உலகத்துல வந்து இது ஒரு ஒரு மனிதனை அடிப்படையில இந்த பிரச்சனையை அணுகணும். புலம்பெயர்ந்து வந்தவர்கள் அனைவருமே அடங்கி ஒடுங்கி அமைதியா அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்க கூடாது. ஒரு குற்றச்சாட்டு ஒருவர் மீது வந்து விட்டாலே அவரை குற்றவாளி என்று யாராலும் தீர்ப்பிடவும் முடியாது, அதாவது நீதிமன்றங்கள்ட முடிவு செய்யும். இந்த நிலையில ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழக அரசு தீர்க்க முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். காரணம் என்னவென்றால் தமிழக அரசினுடைய பொதுத்துறை, தமிழக அரசுடைய மறுவாழ்வுத்துறை, தமிழக அரசின் வருவாய்த்துறை, தமிழக அரசுடைய கீழ்பிரிவு காவல்துறை, இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்துதான் இந்த சிறப்பு முகாம் நடைமுறைகளை கை கொண்டு இருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு நினைத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வை மிக எளிதில் கொடுக்க முடியும் என்பது எனது நம்பிக்கை.
மிக்க நன்றி வழக்குரைஞர் ஜான்சன் அவர்களே. உங்களது வேலைப்பழுவின் மத்தியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி.
நன்றி ஐயா, நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.